நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு வாதவூரர் புராணம். தலைப்பு: வாதவூரர் தோற்றம். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தொடர்ந்து பார்ப்போம். 15 பாடல்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன். வாதவூரார் என்ற ஒரு தெய்வீகமான நெற்பயிர் இறைவனாகின்ற உழவனாலே திருவாத ஊரிலே தோற்றுவிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றது அப்படின்னு சொன்னோம். அதில் ஒரு சிறந்த கருத்தை சொன்னோம். ஒரு நெற்பயிர் வளர வேண்டும் என்றால் களைகள் நீக்கப்பட வேண்டும். வளர்கின்ற பயிர் களைகளை தானே நீக்கிக் கொள்ளாது, உழவன் தான் நீக்க வேண்டும். ஆகவே இந்த உயிர் ஒரு தவம் செய்து கடவுளை அறிவதற்கு தடையாக இருக்கின்ற இடையிலே வழியிலே உண்டாகினங்கள் களைகள். அந்த களைகளை உயிருக்காக நீக்க இருப்பவன் கடவுள் தானே தவிர, உயிர் தன்னுடைய இயல்பினாலோ தன்னுடைய ஆற்றினாலோ அது தடைக்கிக் கொள்ளாது அப்படிங்கிற ஒரு அரிய கருத்தை நான் போனபடியே சொல்லியிருந்தேன். அதோட நம்ம முடிச்சிருந்தோம். ஆகவே கடவுளாகின்ற உழவன் திருவாதவர்கள் என்ற ஒரு நல்ல பயிரினை இந்த பூமியிலே வித்திட்டு வளர்க்கின்றான். பயிர் வளர்வதற்கு இடையூறா இருக்கின்ற காமம் வெகுளி போன்ற அந்த களைகளை எல்லாம் பெருமானே பயிரை தாக்காமல் கலைந்து வருகின்றான். அந்த குழந்தைக்கு 6 மாதம் ஆனவுடனே அன்னப்பிராசனம் செய்யறாங்க. குழந்தைக்கு இதுவரை அம்மாவோட பால் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நல்ல வெந்த சோறு, அந்த வெந்த சொற்றினை தேனோடும் கரும்பின் பாகோடும் பழச்சாறுகளோடும் வெவ்வேறு கலந்து ஊட்டுவார்கள் அப்படின்னு அன்னப்பிராசனம் அமுதூட்டுதல். அது 14வது பாடல்ல நம்ம சொல்லணும். தேனினொடு கரும்பின் எழும் செழும் பாகும் முக்கனியும் ஆரின் நரும் பாலும் உடன் அளவி உளம் கழிகூற ஈனமிகும் பல யோனி பிறவி எனும் பசிதீர ஞான அமுது உண்பார்க்கு நயந்து அமுது நுகர்வித்தார். அமுது நுகர்வித்தார். அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டினார்கள். அந்த சோற்றினை அளவி கலந்து, அளவுதல்ல கலத்தல், நன்றாக கலத்தல்தான் அளவலாவுதல் சொல்றாங்க. அளாவுதல் தொடர்ந்து அளவுதல் அளவலாவுதல் அப்படி சொல்றோம்ல. சோற்றினோடு எதனை கலந்து ஊட்டுகின்றார்கள், தேனை கலந்து ஊட்டுகின்றார்கள், நல்ல வெள்ளப்பாகினை கலந்து ஊட்டுகின்றார்கள், முக்கனியின் சாறு அதனை கலந்து ஊட்டுகின்றார்கள், நல்ல பசுவின் பால் அதனை கலந்து ஊட்டுகின்றார்கள். இவ்வாறு அந்த குழந்தைக்கு ஊட்டுகின்றார்கள். எந்த குழந்தைக்கு ஊட்டினார்கள் அப்படின்னு கேட்டா, இனி வருங்காலத்திலே பிறவி என்ற பசி தீர்வதற்கு காரணமாகின்ற ஞானமாகின்ற அமுதினை உண்ண வல்ல இந்த குழந்தைக்கு உடம்பிலே தொண்ணுகின்ற பசியினை நீக்குவதற்கு சோற்றினை ஊட்டினார்கள். இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை, வெறும் சோதையை சாப்பிட்டு கடைசி வரையும் சோதையே சாப்பிடுற குழந்தையா இருக்காது. இது இந்த சில நாட்கள்ல பெருமானோட வேலை பெற்று பிறவி என்ற பசி தீரும் வண்ணம் ஞானமாகின்ற அமுதத்தினை உண்ணப்போகின்ற குழந்தை, அப்படிப்பட்ட குழந்தைக்கு தயார் பண்றாங்க. அப்பொழுது இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, பின்னால் ஞானமாகின்ற அமுதத்தினை உண்டு பிறவி என்ற பசி நோய் தீரப்போகின்றது என்றால் கூட, இப்பொழுது பிறந்திருக்கிற குழந்தைக்கு ஒரு பசி நோய் உண்டு, அந்த நோயினை ஒரு தாய் நீக்குகின்றாள், அந்த தாய் தெய்வத்திற்கு சமமானவள் அப்படிங்கிற பொருள் இருக்குது. உலக கடவுள் அல்லாத நிகழ்கின்றது, உலகத்தை நிந்திக்க கூடாது இன்னைக்குமே. அதனால்தான் சொன்னாரு, செடிந்து வரும் சமணர்களும் சீவரத்த சாக்கியரும் படி நுகராத அயருழப்பார்க்கு அருளாத பண்பினான். உலகமானது கடவுளுடைய ஒரு திட்டத்தினாலே படைக்கப்பட்டிருக்குது. இந்த உலகத்திலே நொட்ட சொல்லிக்கிட்டே இருந்து உலகத்தோடு ஒட்ட வாழாத ஒருவன் உலகத்திலே துறந்தான் என்று சொன்னால் அதில் சைவம் இருக்காது. அவன் பக்குவியாயிருந்து உலகமானது நீங்க வேண்டும். உலகப்பட்டு உடம்புல போட்ட முடியாது. நம்ம உலகத்தில வாழ வேண்டும் என்று சார் உலகத்தில் அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்ப பெருமானுடைய பெருமான் நம்ம அனுப்பிய இடத்துல நம்ம நல்ல பேர் வாங்கணும். பெருமானே விரும்பும் போதுதான் உலகம் நம்மிடமிருந்து விலகும். நானா உலகத்தை முடிச்சுக்க முடியாது. தானாக உலகத்தினை முடித்துக் கொள்கின்ற துறவிகள் இருக்கிறாங்க, சமண சாக்கியர்கள். அவர்களை ஆளுடைய பிள்ளையர் ஏற்றுக்கொள்ளல. செடி நுகரும் சமணர்களும் சீவரத்த சாக்கியரும் படி நுகராது. படி என்றால் உலகம், உலகத்தினை பயன்படுத்தாது, படி நுகராது அயர் உழப்பார்னர். அயர் உழத்தல்னா கஷ்டப்படுறாங்க. உலகத்தை கொண்டு ஈட்டக்கூடிய பலனை நுகராது துன்புறுகின்றார்கள். அப்படி துன்புவர்களுக்கு கடவுள் உதவுவானா? உதவ மாட்டான். தன்னை மதிப்பவருக்கு தான் கடவுள் உதவுவான். ஆகவே உலகம் என்பது கடவுளுடைய படைப்பு என்பதனால, ஒரு ஓவியன் தன் ஓவியத்தை மதிப்பாரிடத்தில் அன்பு கொள்வதைப் போல, ஒரு கவிஞன் தன் கவிதையை மதிப்பாரிடத்தில் அன்பு கொள்வதைப் போல, கடவுளும் உலகத்தை மதிப்பாரிடத்தில் அன்பு கொள்கின்றான். பிறகு உலகம் பற்றி நீங்கும். அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த தாய் வந்து இவங்க சோறு ஊட்டினாங்கன்னு சொல்றாங்க. பின்னால் ஞானாவது உங்களுக்கு ஊற்றாங்க. தாயனுடைய பெருமையை சொன்னார்கள். தாயனுடைய பெருமையை பகவதி அம்மையாரை பத்தி சொல்லும் போது செக்கரார் சொல்றார், உலகத்தாயாகின்ற அம்பாள் ஞானப்பால் ஊட்ட போறாங்க. ஞானப்பாலை உண்பதற்கான தகுதி என்ன? பக்தி. அந்த பக்தி என்ற பாலை தன் முளைப்பாலில முளைந்தன் சுரந்து ஊட்டினாள் அந்த அம்மா. இந்த அம்மா இடத்துல குழந்தையா பிறந்து அம்மா பால் ஊட்டி வளர்க்கறதுனால அந்த குழந்தை பக்தி செய்தான் சொல்றார். அவ பின்னால் ஞானப்பால் உண்பாருக்கு பெருமாள் திருவடியில் இருக்கின்ற பக்தியையே சுரந்து ஊட்டுவதை போல தன்னுடைய முளைப்பாலினை சுரந்து ஊட்டினார்கள் என்று தாயை பெருமைப்படுத்துவார்கள் எல்லா கவிஞர்களும். பிறவி என்ற பசி தீரன்னர். பிறவி என்ற பசி தீரும் வண்ணம் ஞானாமிர்தத்தை உண்ண போகிறார். பிறவியே பசின்னு சொன்னார். அப்படின்னா பசி என்பது ஒரு தீராத நோய், பிறவி என்பதும் தீராத நோய். பிறப்பதினாலேயே பிறவி என்ற நோய் தீர்ந்துருமனா? அது உண்பதினால் பசி தீர்வதில்லை, அது செரித்த பிறகு திரும்ப பசி வருது. ஆகவே பசி என்பது கடலிலே அலை தொண்டு கொண்டிருப்பதை போல, உடம்பிலே உயிர் இருக்கின்றவரையும் வருவதை போல, பிறவி என்பதும் தொடர்ந்து இவருக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் பிறவி கடல்னு சொல்றோம். பிறவி கடலிலே நாம் எடுக்கின்ற பல பிறவிகள் தான் பல அலைகள், உருவ தோற்றங்கள். ஆகவே பிறவியை பசி என்று சொல்வதற்கு காரணம், பசி என்ற நோய் அடங்குவதை போல் இருந்த அடங்காத காரணம் போலவே பிறவி என்பதும் வந்து என்ன பண்றதுக்கு, அதான் அப்பர்பெருமான் வந்து வருந்துறாரு, பிறப்பதற்கு தொழிலாகி இறக்கின்றாரு. ஒத்த செத்து போறத பார்த்து அப்பர்பெருமான் வருத்தப்படலையா? இனி பிறக்க மாட்டான்னு செத்து போயிட்டான்னா ரொம்ப சந்தோஷம். திரும்ப பிறக்கிறதுக்காகத்தான செத்து போறான், பிறவி என்ற நோய் அடங்க போவதில்லையே என்று பார்க்கிறார். ஆகவே அடங்காமை காரணமாக பிறவியை பசி என்று சொன்னார். அடுத்தது குழந்தைக்கு சிகை வைக்கிறார். பழங்காலத்தில் எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் குடிமை உண்டு, இன்னைக்கு ஐயங்கள்டே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாறி எல்லாரும் சிகை வைத்தார்கள். இந்த குழந்தைக்கு சிகை வைக்கிறாங்க, எப்படி சொல்ல போறாங்க? இன்னும் கொஞ்சம் சிரமமான பாடல், அதை மட்டும் கொஞ்சம் உன்னிப்பாப்போம். காயமுடன் உயிர் முயலும் கருமமெல்லாம் பரல் அருளால் தூய மனத்து உணர்ந்து வினை தொகை எழுதி நாள்தோறும் ஆய துயர் சுகமளிக்கும் யமன் கணக்கில் அரும்பாவ தீய சிகையில்லார்க்கு சிறந்த சிகை வருவித்தார். ஒவ்வொரு சொல்லா சொல்ல பொருள் சொல்லிட்டு போறேன், அப்புறம் பொருத்தி காண்கிறேன், படிங்க. காயமுடன் உயிர் முயலும் கருமம். காயம் உடன் அப்படின்னா உடம்பை வச்சுக்கிட்டுன்னு அர்த்தம். உயிர் உடம்பிலே இல்லை என்று சொன்னால் உயிருக்கு எந்த வினை செய்வதற்கும் வாய்ப்பு கிடையாது. உடம்பிலே பிரிக்கின்ற உயிர்கள் தான் வினையினை ஈட்டும். அந்த வினைகள் இரண்டு தரமான வினைகள் அடிப்படையில், நல்வினை தீவினை. மூன்றாவது வினை உண்டு, அது வந்து கைவினை. அதை தான் சொல்லிருக்கிறாரு ஆளுடைய பிள்ளையார். அது சக்தி பதிந்த பிறகுதான் அந்த வினை செய்யும் உயிர். இல்ல இல்ல, இந்த வினையில சேராது. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மகதறிவி, உய்வினை நாடாதிருப்பதும் உன்னமக்கு ஊனம் என்று கைவினை செய்து எம் பிரான்கள் போற்றுதும் நாம் அடையோம். பெருமானுக்கு செய்கின்ற தொண்டு கைவினை. பெருமானே அருள் செய்தாருடைய பெருமானுக்கு நாம் தொண்டு செய்ய போவதில்லை. பெருமானுக்கு உண்மையிலாம எப்ப தொண்டு செய்வோம்? பெருமான் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் போதுதான தொண்டு செய்வோம். இப்ப பெருமான் அருள் செய்ய தொடங்கிவிட்டான், பெருமான் அருள் செய்ய தொடங்காமல் யாரும் பெருமானுக்கு தொண்டு செய்ததில்லை, அது கைவினை. அந்த கைவினை என்பது பிறப்பினை ஒழிக்குமே தவிர பிறப்பினை கொடுக்காது. சிவ புண்ணியம் பிறப்பினை அடிக்கும். இந்த நல்வினை தீவினைகளை அந்த உயிர் செய்து உடம்பின் இடமாக அப்படின்னு சொன்னார். காயமுடல் உயிர் முயல் உயிர் முயலும் கருமம் எல்லாம் எல்லாம் என்றால் இந்த எல்லா விதமான கர்ம வினைகளும். இந்த வினைகளை பற்றிய அறிவு என்பது சிந்திக்கின்ற ஒரு உயிருக்கு கடவுள் அருளாலே உண்டாகின்றது. பரன் அருளால் தூய மனத்து உணர்ந்து, பரன் என்றால் மேலானவன், மேலார்கள் மேலார்கள் மேலாக இருக்கின்ற பெருமான், பசு பாசங்களுக்கு மேலே இருக்கின்ற பெருமான், உலகினை படைத்து காத்து அழிக்கின்ற மூன்று தேவர்களையும் படைத்து காத்து அழிக்கின்ற பெருமான், ஆகவே யாவர்க்கும் மேலாக இருக்கின்ற பெருமான், அவனுக்கு பரன்னு பேர். மேல இருக்கிற சாமி, அந்த மேல இருக்கிற சாமியை அனுகிரகம் பண்ணுது. அந்த அனுகிரகம் பண்றதுனால ஒரு உயிர் தன்னுடைய தூய மனத்திலே நல்வினை இது என்றும் தீவினை இது என்றும் தெல்ல தெளிவாக அறிகின்றதான். இல்லைன்னா நல்வினை தீவினை போல தோன்றும், தீவினை நல்வினை போல தோன்றும். அறிவின் பயன் என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம். முதல்ல அறிவு உண்டாகின்றது. அறிவின் பயன் உண்டாகவில்லை என்றால் அறிவு உண்டாகி பயனில்லை, வேஸ்ட். எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன தெரியுமா? நாலேஜ் புட் இன் டு பிராக்டிஸ். தட் விச் மேக்ஸ் யூ புட் யுவர் நாலேஜ் இன் டு பிராக்டிஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்முடைய அறிவினை நாம் நம்முடைய வாழ்வியலே பயன்படுத்துவதற்கு எது தூண்டுகோலாக விளங்குகின்றதோ அதற்கு அனுபவம் பேரு. ஒரு எடுத்துக்கிட்டு சொல்லணும்னா, ஒரு பையன் இந்த காலேஜ் போற பசங்க ஸ்கூலுக்கு போற பசங்க எல்லாம் ஃபுட்போர்ட்லயே டிராவல் பண்றாங்க பஸ்ல. ஒரு நாள் ஒரு எக்கச்சக்க ஒரு இக்கட்டான நிலையில இன்னொரு பஸ் இவனை மோதிடுது, அல்லது இவனே இந்த பஸ் போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இருக்கும் போது விழுந்துடுறான், காயப்படாம தப்பிட்டான். இப்படி காயப்படாம தப்பின அந்த பிள்ளை விழுந்ததுனால என்ன பெருசா போச்சு, நமக்கு தான் காயப்படல இல்ல. ஆகவே எப்பொழுதும் காத்து வாங்கிட்டு ஜாலியா ஒரு விரலால பஸ்ஸை பிடிச்சுக்கிட்டு வெளியில தொங்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வர்றதுதான் சிறப்பு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அனுபவமா. சாமி நம்மளை போனா போட்டுன்னு புழைக்க வச்சிருக்கிறாரு, இன்னும் ஒழுங்கா உள்ள போய் உட்காந்துக்கணும்னு நினைச்சா அது அனுபவமா. ஆகவே அறிவினாலாய பயன் கைவர பெற்றால் அவனே அறிவுள்ளவன் சொல்லணும். ஒன்று அறிந்திருப்பது அறிவுடைமையாகாது. சும்மனாக்கன் காக்கா கருப்பு பால் வெளுக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது அறிவு கிடையாது. இட் இஸ் டீடைல்டு நாலேஜ், ஃபேக்சுவல் நாலேஜ். அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், மறந்து போனாலும் இதுல இருந்து எடுத்துக்கலாம். அனுபவ ஞானத்துக்கு தான் ஞானம், அதான் அறிவு. நாம் அறிந்ததை பயன்படுத்த வேண்டும். அப்ப நல்வினை இது என்றும் தீவினை இது என்றும் கடவுள் அறிவினாலே ஒரு உயிர் அறிய வரும் என்று சொன்னால், அது தீவினைகளை தவிர்த்து நல்வினைகளை ஈட்டுவதிலே முனைப்பு காட்டினால் அறிவின் பயனை பெறும். எல்லா அறிவுகளும் அறிவின் பயனை பெறுவதில்லை. மகாபாரதத்தில் துரியோதனன் சொல்றான், என்ன சொல்றான், ஜானாமி காரியம் நச்சமே பிரவிருத்தி, ஜானாம் யகாரியம் நச்சமே நிவிருத்தி. நல்லது எதுன்னு எனக்கு தெரியும், ஆனா என்ன செய்யணுங்கிற ஈடுபாடே எனக்கு இல்லை. தீயது எதுன்னு எனக்கு தெரியும், ஆனா என்னால் அதை தவிர்க்கவே முடியவில்லை. கடவுள் என்னை இவ்வாறு படைத்து விட்டான், நான் இப்படித்தான் இருப்பேன். அவன் மட்டீனன், அவருடைய அறிவு அவனுக்கு பருகிறது. அவனுக்கு தெரியுது நல்லது இது கெட்டது இது. நல்லதை என்னால செய்ய முடியாது, தீயதை என்னால் தவிர்க்க முடியாதுன்னு சொன்னான்னா அவன் அறிந்து வைத்து பயனில்லை. இப்ப நல்லதையும் கெட்டதையும் அறிவது என்பது கெட்டதை தவிர்த்து நல்லதை கை கொள்வதுதான் அறிவதாகும். அதற்கு கடவுள் அருள் வேண்டும். அந்த கடவுளுடைய அருள் யாருக்கு விளையும், அல்லது ஒரு அடையாளம், இந்த கடவுள் அருள் இவருக்கு விளையும் என்பதற்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டா, தூய மனம் அவர் சொன்னார், பரதருளால் தூய மனத்து உணர்ந்து. தூய மனம் அப்படின்னா என்ன, ஒரு உபனிஷத் சொல்லுது வேத பகுதியே, மனத்தை தூய மனம் என்றும் தூய்மையற்ற அழுக்க மனம் என்றும் இரண்டாக கூறுகிறார்கள். மனோகி த்விதம் புரோக்தம் சுத்தம் ச அசுத்தமேவச்ச, சுத்தம் என்றும் அசுத்தம் என்றும் மனம் இரண்டு வகை. ஒரே மனமே இப்படி இருக்குது, நம்ம வீட்டுல ரூமே சுத்தமா இருக்கலாம் அசுத்தமா இருக்கலாம், பாத்ரூம் சுத்தமா இருக்கலாம் அசுத்தமா இருக்கலாம். சுத்தம் காம விவர்ஜிதம், அசுத்தம் காம சங்கல்பம். எந்த பொருளை பார்த்தோம்னா அடையணுங்கிற ஆசை ஏற்பட்டதுன்னா அந்த மனமானது அசுத்தம். வேணுமா வேண்டாமல் யோசிக்கிற மனம் சுத்தம். இயல்பாக எதற்கு ஆசை உண்டாகின்றதோ அந்த மனம் அசுத்தம். இது நமக்கு தேவைதானான்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தேவையற்ற பொருள் தான் உலகத்தில் அதிகம், அதான் அறிவு. ஜெர்மனியில மியூனிச்சுங்கிற நகரத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் முதன்முறையாக உலகத்தில் வந்ததா, பல மாடி கட்டடம். மனித வாழ்வுக்கு தேவையான அத்துணை பொருளும் இந்த ஓரிடத்தில் கிடைக்கும்னு உலகம் முழுக்க அதற்கு அட்வர்டைஸ் பண்ணாங்க. அந்த ஊரில் இருந்த ஒரு ஞானி, பல மாடி கட்டடம், அப்ப லிப்ட் இல்ல, மாடி மாடியா ஏறி ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருக்க அத்தனை ஷாப்ஸையும் கண்ணால பார்த்து பொருளெல்லாம் கையால எடுத்து பார்த்து தேடிக்கிட்டே மேலும் கீழுமா நடந்து வந்துட்டு இருந்தாரு. இவ்வளவு இவ்வளவு சிரமப்படுறாரு சொல்லிட்டு ஒரு ஹெல்பர் அந்த சூப்பர் மார்க்கெட்ல பணிபுரியல ஒருத்தர் சொன்னாரு, நீங்க எந்த பொருளை தேடுறீங்கன்னு தயவு செய்து சொன்னீங்கன்னா அந்த பொருள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்க வாங்கிட்டு போலாம். அவர் சொன்னார், நான் எந்த பொருளை தேடுறேங்கிறது எனக்கு தெரிஞ்சாதான் உண்டு சொல்றது, இத்தனை பெரிய கடையில ஏதாவது ஒரு பொருள் மனித வாழ்க்கைக்கு தேவையா என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் தேவை. கடைசியில சொன்னார், நீ வச்சிருக்கிற பொருளை ஒண்ணு கூட இல்லாம இருந்தால் வாழ முடியும்னு தெரியும். ஆகவே அடிப்படை தேவைகளை மிக மிக குறைத்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை தூய வாழ்க்கை. அதனால்தான் பல சமயங்களிலும் பாவர்டி இஸ் அ வவ் கிறிஸ்டியானிட்டி சொல்றாங்க, ஏழ்மையை விரதமாக கை கொள்ளுங்கள். எவ்வளவுக்கெவ்வளவு பொருள்களுக்கு அடிமையாகாம இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை எளிமைப்படுத்தக்கூடிய எளிமையே தெய்வீக தன்மை வாய்ந்தது. சிம்பிளிசிட்டியே டிவினிட்டி தான். நான் வந்து we don't live by beer, bread and butter. We live by the grace of God. உணவினால் மட்டும் நம்ம வாழ்க்கை வாழ போறதில்லை. உண்ட உடவு செரிக்காம இருக்கே, உண்ட பிறகு பசி உண்டாகுதே. தபசிகள்லாம் வந்து யாரோ எப்பயோ கொடுக்குற உணவை உண்டு வாழ்கிறார்களே, அருள் தான் நம்மை வாழ்விக்கும். வினைக்கு ஈடாக எடுத்த உடம்பு, அந்த வினைப்பயிரை தூய்க்காது இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிவதற்கு கடவுள் ஒப்ப மாட்டான். சாகனம் போய் தலைகளை விடணும் சாக மாட்டேங்கிறான். கடவுள் உண்டு என்பதை காட்டுவதற்கு சங்கரனுடைய மாயாவாத தத்துவத்தை கடைபிடிக்கிறார் ஒருத்தர், தோத்தாபுரி என்ற ஒரு ஞானி. ராமகிருஷ்ண பரமசுரம் வந்து அவர் சொன்னாரு, நீ எல்லா சமய உண்மைகளையும் கடைபிடிச்சு பாக்குற, ஆகவே நீ எனக்கும் சீடனாகி நான் சொல்லியிருந்த தீட்சைகளை பெற்று என்னுடைய உபதேசத்தை பெற்று நீ கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார். பரமஹம்சரோ எல்லா இடத்திலும் கடவுளை காண்பவர், யார்ட்டையும் முடியாது போன்னு சொல்லி பழக்கம் இல்லை. எங்க அம்மாட்ட பர்மிஷன் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் இவர் தான் வழிபடுகின்ற அம்பாள்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுக்காரு. அம்பாள் சிரிச்சுக்கிட்டே உனக்கு ஒண்ணு ஆகாது பயப்படாமல் போயிட்டு வந்தாங்க. அந்த நிர்விகல்ப சமாதி என்ற தீட்சையை பெற்றார். பெற்ற உடனே இவருக்கு சமாதி கை கூடி விட்டது. எல்லா சமயங்களிலும் அவரவருடைய சமய ஒழுக்கத்திற்கும் தவத்திற்கும் ஏற்ப பலன் உண்டு. எந்த சமயத்திலும் சைவம் பொய் சமயம் சொன்னாங்க, எல்லாத்துக்கும் மேல இருக்கு நம்ம சமயம். அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்னா நம்ம பல வருடங்கள் முயன்று செய்த தவத்தை இவன் எளிதிலே பெற்று விட்டானே, தவத்தின் பயனை என்று ஒரு புறாம இருக்கு. ஆசிரியருக்கு சீவர்களை வரான். அவர் இவர்கிட்ட சொன்னாரு, நீ வந்து உருவமற்ற அந்த தெய்வத்தை உணர்கின்ற நிலைக்கு வந்துட்ட, ஆகவே கடவுள் உருவத்தோடு கடவுளை வழிபடுவதை நிறுத்தணும் இல்லைன்னு சொன்னார். பரமசர் சொன்னார், அது என்னால் இயலாத காரியமாயிற்று, நான் அம்மாவோட வழிபாட்டை எவ்வாறு நிறுத்துவது, இயல்புக்கு விரோதமான காரியத்தை யாரும் செய்யக்கூடாது. என்றைக்குமே நாம சந்தோஷமா வாழணும்னா நாம எது சரின்னு நினைக்கிறோமோ அதை கடைபிடிக்கணும். நாம சந்தோஷமா வாழறதுக்கு எது இன்னொருத்தர் போய் சண்டை போட வேண்டாம், இன்னொருத்தரை மாத்த வேணாம். அவரவர் அவரவருக்கு ஏற்ற உணவினை உண்பதை போல நமக்கு ஒத்துக்கிறத உண்றோம், ஒத்துக்காத விளக்குறோம், எனக்கு ஒத்துக்காத உங்களுக்கு ஒத்துக்கும். அதே போல அவரவர் மனசாந்தியை கெடுத்துக்கூடாது. இந்த பெருமாட்டை வழிபடாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னார். நீ எப்ப எந்த தீட்சை பற்றியோ அந்த உருவ கடவுள் பொய் அப்படின்னு சொன்ன, உருவ கடவுள் பொய் இல்லைன்னு இவர் சொன்னார். கடவுள் தானே இருக்கிறார், அவருக்கு உருவமும் உண்டு அருவமும் உண்டு. சைவம் தானே சொல்லுது, அருவம் உருவம் அருவுருவம் உண்டு, அவருக்கு உண்டு. உருவத்தை நிந்திக்கல சைவம், பொய் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலையே அப்படின்னு சொன்னாரு. உடனே அவர் சொன்னாரு, பெருமாட்டி பொய் இல்லை என்பதை பெருமாட்டியே உங்களுக்கு உணர்த்துவாள், எனக்கு நீ நிரூபின்னு சொன்னாரா. ஆமா, காளி உண்டு அப்படிங்கிறது எனக்கு நிரூபி, அவள் உண்டு என்பதை அவளே உங்களுக்கு உணர்த்துவாள்னு சொல்லிட்டாரு. தோத்தாபுரிக்கு கடுமையான வயிற்று நோய் உண்டாயிற்று. இந்த வயிற்று நோய் தான் கடவுளை உணர்த்தும் போல இருக்கு. எங்க போனாலும் நம்முடைய அப்பர் பெருமானுக்கு உண்டாயிற்று, ஏன் கலிக்காமனாக உண்டாயிற்று, இவருக்கு உண்டாயிற்று. உண்டான உடனே என்ன பண்ணாரு, வயிற்று நோயே வந்து அவரால் தாங்க முடியல, மருந்துகள் உண்டு திரல. நோயோடு துன்புறுவதை விட உயிரை போக்கிக் கொள்வது மேல் என்று தோன்றிற்று தோத்தாபுரிக்கு. ஒருவர் தற்கொலை செய்து கொண்டால் பாவம் நம்முடைய சாத்திரங்கள் சொல்லுது, எந்த நிலையிலும் தற்கொலை பண்ணிக்க கூடாது. என்ன அந்த நிலை துன்பத்தை நான் இந்த உடம்பிலேயே கழித்து போக்க வேண்டும், இல்லைன்னா அதை கழிப்பதற்கு இன்னொரு உடம்பு கிடைக்கும். ஆகவே நம்ம தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. ஆனால் கங்கையிலே ஒருவன் மறித்தால் மட்டும் அது தற்கொலை ஆகாது, அந்த பாவம் வராதுன்னு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஏன் இந்த எக்ஸெப்ஷன் இருக்குன்னு கேட்டா, எந்த ஒரு விதிக்கும் விலக்கு இருக்கணும், விலக்கு இல்லாத விதி விதியாகாது, விலக்கு இருந்தால்தான் விதி விதியாகும். ஆகவே கங்கையிலே இறந்தால் குற்றம் இல்லை, கங்கை அவ்வளவு புண்ணியமான நதி, நமக்கெல்லாம் தாய் போன்றவள் கங்கை. அதனால அவர் என்ன பண்ணாரு, கல்கத்தால கங்கை பல தென்னமர ஆழத்துக்கு பாயுது, இறங்கிட்டே இருந்தா எவ்வளவு வேணும் இறங்கிட்டே இருக்கும். இவர் அந்த கங்கையில ஒரு கரையில இறங்கி எதிர்கரையில தட்சிணேஸ்வரம்னு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல தான் அந்த பவதாரிணிங்கிற அம்பால பரமஹம்சர் பூஜை கரையில இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த கரை நோக்கி இவர் இறங்கி நடக்கிறார், நீஞ்சுவதில்லை மூழ்கி இறந்து விடுவதுங்கிற எண்ணத்துல நடந்துகிட்டே இருக்கிறார். எதிர்கரை மூழ்கவில்லை கங்கை, இவர் இடுப்பளவுக்கு மேல போகல. எல்லாருக்கும் பல தென்னமர ஆழம் போற கங்கை இறங்கி நடக்கிற தோதாபுரிக்கு இடுப்பளவு இருந்து அந்த கங்கையில இறங்கி நடந்த உடனே அந்த வயிற்று நோயை நீங்கியது, அந்த கோயில் தோன்றியது. அப்ப ஒத்துக்கிட்டா நான் கடவுள் உண்டு. எப்ப நம்ம நினைக்காதெல்லாம் நடக்குதோ கடவுள் உண்டு. அதுக்காக சொல்ல வந்த, அப்ப கடவுள் அருளினால்தான் ஒருவனுக்கு நல்வினை தீவினையிலே அந்த நல்வினையை செய்யிட்ட வேண்டும், தீவினையை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணமானது உண்டாகிடும். இது இனிஷியல் ஸ்டேஜ். கடவுளுக்கே தொண்டு செய்து கடவுளுக்கே அடிமைப்பட்டு கடவுளை உணர்கின்ற நிலைக்கு முன்னதாக இருக்கின்ற நிலை, மையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற நிலை, பிரத்யேகமாக கடவுளுடைய தொண்டனாக ஆகாத நிலை. சாதாரணமே உலகத்தில் ஒரு சான்றோனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் தீவினைகளை கைவிட்டு நல்லவினைகளை கடை கொள்ள வேண்டும். இந்த புண்ணிய மிகுதியினால இதுக்கு பசு புண்ணியம்னு சைவம், சைவம் தான் புண்ணியத்தை ரெண்டா பிரிக்குது. ஏனைய சமயங்களுக்கு நுண்ணறிவு இல்லை. பசு புண்ணியம் என்றும் சிவ புண்ணியம் என்றும் புண்ணியத்தை இரண்டாக பிரிக்கின்ற நுண்ணறிவு சைவர்களுக்கு தான் உண்டு, ஆகமங்கள் பிரிக்கின்றன. இந்த பசு புண்ணியம் செய்வதனால நமக்கு நல்ல பிறவி கிடைக்கும். அந்த பிறவியிலே நமக்கு குருநாதன் கிடைச்சு சிவபுண்ணியத்தை செய்வதிலே நமக்கு ஒரு சுவையினை உண்டாக்குவான். அந்த சிவபுண்ணியத்தை செய்ய செய்ய சிவன் கிட்ட நம்ம போறோம். சிவபுண்ணியம் செய்ய செய்ய சிவனுடைய திருப்தி, அவருடைய பிரீதி, அவருடைய அருள் நமக்கு கிடைக்குது. சிவனுக்கு வேண்டியவர்களாகின்றோம், எம்பெருமானுக்கு உவப்பிற்கு உயர்வர்களாகின்றோம். ஆகவே பெருமான் நம்மை தன்னோடு இணைத்துக் கொள்கின்றான் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது உலகத்திலே ஒரு பிறந்த உயிர் நல்வீரர்களை ஈட்டி தீமைகளை தவிர்ப்பதற்கு காரணமே அருள் தான். அந்த அருள் தன்னோடு இணைத்துக் கொள்கின்ற அளவுக்கான சக்தி என்ற அருள் இல்லை, ஆனால் ஒரு அருள் இருக்கு. நல்லது கெட்டது தெரியறதுக்கு கடவுளுடைய அருள் இருக்கு. அதை சொல்றார், பரதருளால் தூய மனத்து உணர்ந்து. அதனால்தான் உலகத்துல தூய மனம் கொண்டு பொருள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட எல்லா சமயத்தில் இருந்தாலும் கூட அவர்களால் விசேடமாக சிவனை அறிய முடியாது. என்ன காரணம்னா, தூய மனம் கொண்டிருக்கின்ற தன்மை, இந்திரியங்கள் அடங்குகின்ற தன்மை, வாய்மை முதலே ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்ற தன்மை, தவம் எல்லாமே பொது அறத்தின்பால் சார்ந்தன. சிறப்பு அறிவினை கடவுளை பற்றிய சிறப்பு அறிவினை சார்ந்த கடவுளே அருள் செய்தால்தான் கடவுளை பற்றிய சிறப்பறிவு உண்டாகும். அந்த கடவுளை பற்றிய சிறப்பறிவு உண்டாகவில்லை என்று சொன்னால் பிறவி ஒருவன் நல்லவராயிருப்பதனாலே தனவாது தனத்தல்ல நீங்குதல். ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நிறைய ஆஸ்பத்திரி கட்டிருக்கிறாரு, பசித்தான் சோறு போட்டிருக்கிறாரு, போய் பேசினது இல்லை, வீட்டுக்காரர்கள் தான் குடுத்தனம் பண்ணுவாரு, பிள்ளைகள் எல்லாம் வளர்த்திருக்கிறாரு, கஷ்டப்படுறவங்களுக்கு காசு தராரு, ரொம்ப தூயவர், உயர்ந்தவர், படித்தவர் என்பதனால பிரிவினை நீங்குமான ஒரு கேள்வி வருது. நீங்க அப்படின்னு நான் சொன்னா நீங்க ஏத்துக்காம இருக்கலாம். பொதுமறை பாடியவரே சொல்லிட்டார், வள்ளுவரே சொல்லிட்டார், பிறப்பெண்ணும் பேதமையை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறியும். சிறப்பெண்ணும் செம்பொருளை காண்கின்ற அறிவு ஏற்படாதவரையிலும் ஒருவர் தூய வாழ்க்கையை வாழ்வதனால அவன் பசு புண்ணியத்தை இட்டு வரைய தவிர சிவனுக்கு அருகில் நெருங்க மாட்டான். பின்னாடி வருவான், ஒரு பிறவி கிடைக்கும். அப்ப அந்த தூய மனத்திலே நல்வினை தீவுகளை பாகுபடுத்தி இவர் அறிந்தார். இதுல காயமுடன் உயிர் முயலும் கர்மம் சொல்லுகிறேன், எல்லா உயிர்களும் உடம்பிலே பிறந்துதான் வினைகளை இட்டுகின்றன. அதுதான் உயிர்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற வேறுபாடு. சைவம் சொல்லுது, கடவுளுக்கு உடம்பு கிடையாது, ஏன் சைவம் சொல்லுது? வினை இருந்தால் தான் உடம்பு ஏற்படும். வினை இருந்தால் வினைப்பயனை துய்க்காத வரையிலும் அந்த வினை நீங்காது. வினைப்பயனை துய்ப்பதனால விவேகம் ஏற்படும், விவேகம் ஏற்படுறதுனால கடவுள்கிட்ட தொண்டு செய்கின்ற பாக்கியம் ஏற்படும். அதெல்லாம் ஏற்படாமல் பிறவி தனவாது, பிறவி நீங்காது. ஆகவே உயிரினுக்கு உடம்பு உண்டு, கடவுளுக்கு உடம்பு கிடையாது. உயிரினுக்கு உடம்பு உண்டுனா உயிர்களுக்கு எப்போதும் உடம்பு உண்டுங்கிறது கிடையாது. முக்தி நிலையில உயிரினுக்கு உடம்பு கிடையாது. ஆனா ஆணவ மனத்தோடு, சகஜமான ஆணவ மனத்தோடு கூடியிருந்து மீண்டும் பிறவி தேவைப்படுகின்ற நிலை இருக்கின்ற வரையிலும் உயிரினுக்கு உடம்பு உண்டு. உயிரினுக்கும் கடவுளுக்கு என்ன வேறுபாடுனா, வேதம் சொல்லுது கடவுளுக்கு உடம்பு கிடையாது, உயிரினுக்கு உடம்பு உண்டு. தெளிவா சொல்லு, அகாயோ நிர்குணோ ஹாத்மா, இறைவனுக்கு உடம்பு கிடையாது. அதை இங்க சொல்றார், காயமுடன் உயிர் முயலும் கர்மம். உயிர் கர்மம் எல்லாம் காயமுடன் முயலும், காயமின்றி உயிரால கர்மம் முயல முடியாது. கடவுளால் காயமின்றி கர்மம் இயற்ற முடியும். கடவுள் ஒரு காரியம் செய்யணும்னா உடம்பு தேவை கிடையாது, உயிர்களுக்கு ஒரு காரியம் செய்யணும்னா உடம்பு தேவை. ஆகவே இப்ப நம்ம இந்த பாட்டை படிக்கும் போது அந்த சமய அடிப்படை கொள்கையும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். உயிர்கள் வினை புரிய வேண்டும் என்றால் உடம்பு தேவை, கடவுள் வினை புரிய வேண்டும் என்றால் உடம்பு தேவையில்லை, உடம்பின்றியே வினை புரிவார். கடவுளுக்கு ஏன் உடம்பு இல்லை, கடவுளுக்கு ஏன் கரணங்கள் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சுவேதாசுத்தரம்னு ஒரு உபனிஷத் சொல்லுது, சிவ தத்துவ விவேகத்தை சொல்லுது, சிவனுக்கு இணையா யாரும் கிடையாது, அவனை விட உயர்ந்தவர்கள் கிடையாது, அவனுக்கு கருவி கரணங்கள் இல்லை. என்ன காரணம்னா அவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் இல்லை அப்படின்னு சொல்லு. தத் சமஸ்தா பிரதிகிஷ்ட திருஷ்யதே, அவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை. Nobody can equal him, nor can excel him. ஒப்பாரும் மிக்காரும் இல்லை. ந தஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே, அவனுக்கு கரணங்களும் இல்லை, செய்ய வேண்டிய காரியமும் இல்லை. நமக்கு மேற்கொண்டு ஒரு வினை செய்ய வேண்டிய தேவை இருந்தால்தான் நமக்கு கருவி கரணங்கள் தேவைப்படும். கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்பதே இல்லை. அப்படின்னா அவர் இத்தனை காரியம் செய்கிறாரு, செய்ய வேண்டிய காரியம் இல்லைன்னு செய்கிறாருன்னா, ஒருவனுக்கு மேற்கொண்டு செய்ய வேண்டிய வினை இருந்தால் அந்த வினை அவனை அடிமைப்படுத்தும். கடவுள் சர்வ சுதந்திரம், அவன் யாருக்கும் எதற்கும் அடிமை கிடையாது. ஒருவன் செய்கின்ற வினையெல்லாம் தன்னுடைய லாபத்திற்கென்றே செய்கின்றான். அடிப்படையில் நீங்க தான தர்மங்கள் செய்யும் பொழுது கூட அதனாலே உங்களுக்கு ஒரு புண்ணியம் வருகின்றது, அட்லீஸ்ட் ஒரு மன மகிழ்ச்சி வருகின்றது. தேவைப்பட்டவங்களுக்கு ஒரு உதவி செய்யும் போது உங்களுக்கு உள்ளம் மகிழ்கின்றது. அந்த மகிழ்ச்சி அறியாதவன் தான் ஈகையில ஈடுபட மாட்டான் என்று அவனை நொந்து கொள்கின்றார். இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறார். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடைமையை வைத்திழக்கும் வன்கணவர் பாறாங்கல்ல போல இவனுக்கு நெஞ்சு இருக்கு. மன்னெஞ்சக்காரன் தங்கிட்ட இருக்க போல இன்னத்துக்கு கொடுத்தா தேவரங்களுக்கு கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நாம சந்தோஷப்படலாம். அந்த சந்தோஷம் வேண்டாம் முடிவு பண்ணிட்டானே. இவன் மனசு மனசா கல்லா. ஆகவே மனிதன் செய்கின்ற எல்லா வினைகளிலும் அவனுக்கென்று ஒரு ஆன்ம லாபம் உண்டு, ஒரு மகிழ்ச்சி உண்டு, ஒரு புண்ணியம் உண்டு, ஒரு அறிவு உண்டு, ஒரு விவேகம் உண்டு, ஒரு வைராக்கியம் உண்டு, ஒரு முன்னேற்றம் உண்டு, ஒரு அருள் உண்டு. ஆனால் கடவுள் பர்ஃபெக்ட் பீயிங், பரிபூர்ண பொருள், எல்லாம் நிரம்பிய சிவம், அவருக்கு தேவையே கிடையாது. ஆகவே அவர் தனக்கென்று ஒரு வினை செய்ய வேண்டியதில்லை. ஆகவே உயிர்கள் தமக்கென்று வினை புரிய வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாக தேவையின் அடிப்படையிலே உயிர்களுக்கு உடம்பும் கருவிகரணங்களும் படைக்கப்படும். கடவுளுக்கு இவை இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது.